الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم رمضان إلى رمضان ثلاث من شهر ورمضان إلى رمضان فهذا صيام الدهر كله او كما قال صلى الله عليه وسلم وهذا ليتم الله سبحانه وتعالى ورونك ورطاهم صلاة وسلام سيد نبي محمد صلى الله عليه وسلم ورد الميدم انا الوالسي ولمري جلي انوان واحدث نرند ولغت لي الله ريا رباغي سرسي سندو ستعلم بغند صحابا كل முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏற்றிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எதைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை தகுந்து வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகும்பா ஐசுமா குன்றும் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் நெருங்க வேண்டும், தன்னுடைய அருளை அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். காலையிலே பாவம் செய்தவர்களுக்கு மாலை நேரத்திலே இரவு நேரத்திலே அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து வைக்கிறான். இஸ்திகஃபார் செய்யக்கூடியவர்கள் இஸ்திகஃபார் செய்து கொள்ளுங்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இரவில் பாவம் செய்தவர்களுக்கு காலையில் அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து வைக்கிறான். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் தன் பக்கம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறான். அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கக்கூடிய நமக்கு பல்வேறுபட்ட பாக்கியங்களை வழங்கக்கூடிய முன் அறிவிப்போடு வரக்கூடிய ஒரு விருந்தாளி நம்மிடம் வர இருக்கிறார். சில விருந்தாளிகள் நமது வீட்டுக்கு வருவார்கள், திடீரென்று வந்து விடுவார்கள். அவர்களுக்கு வீட்டில் முன்னேற்பாடு ஏதும் இருக்காது, இருப்பதை கொடுத்து சமாளித்து அனுப்புவோம். சில வேளை பெரும் தேநீரோடும் நாம் அனுப்பிவிடுவோம், ஒரு பிஸ்கட்டோடு அனுப்பிவிடுவோம், அல்லது வீட்டில் ஒரு பழம் அதை கொடுத்து அனுப்பிவிடுவோம். ஆனால் அறிவித்து விட்டு வரக்கூடிய நான் இந்த நாளில் இத்தனை மணிக்கு இந்த நேர சாப்பாட்டுக்காக உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்றால் நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அவருக்காக தயாரிப்புகளை செய்வோம். அவர் நோயாளியாக இருந்தால் அவர் நோய்க்கு ஏற்றவாறு சாப்பாடு சமைப்போம். அவர் எல்லா விதமான உணவுகளையும் உட்கொள்ள முடியுமானவராக இருந்தால் அவருக்கு பல்வேறுபட்ட உரைப்பு வேண்டுமா இனிப்பு வேண்டுமா எல்லா உணவுகளையும் கலந்து தயாரிப்போம். கண்ணியமானவர்களே, அவருக்கென்று தயாரித்த உணவுகளை அவருக்கு நாம் இயன்றளவு கொடுத்து விட்டு தான் அனுப்புவோம். முதலாவது சாப்பாட்டை கொடுப்போம், இனிப்பு பண்டங்களை கொடுப்போம், குளிர்பானங்களை கொடுப்போம்,
அதற்கு பின்னர் கொஞ்சம் இன்னும் தாமதிப்பார் என்றால் அவருக்கு மாலை நேர தேநீர் ஏற்பாடு செய்வோம். இயன்றளவு நாம் அவரை கவனித்து அனுப்புவோம். ஏன், முன் ஏற்பாடு இருக்கிறது. அவருக்கென்றே நாம் வாங்கி வைத்திருக்கிறோம், அவருக்கென்றே தயாரித்து வைத்திருக்கிறோம். அவருக்குரியதுதான். அவரை இயன்றளவு நாம் அதை மிக கௌரவமாக உபசரித்து அனுப்புவோம். அப்படியாக நான் இந்த நாளில் தான் வருவேன், ஒரு வருடத்துக்கு ஒரு முறைதான் வருவேன், 11 மாதங்கள் முடிந்தவுடன் நான் வருவேன். ஷாபானுடைய மாதத்தை 29 பூர்த்தி செய்தால் அடுத்த நாள் வந்து விடுவேன், ஷாபானை 30 பூர்த்தி செய்தால் அடுத்த நாள் வந்து விடுவேன் என்று முன்னறிவிப்பு, நிரந்தர அறிவிப்பை செய்த ஒரு விருந்தாளி நம்மிடம் வர இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதற்காக நாம் அந்த விருந்தாளி வந்த பிறகு பதறாமல் தடுமாறாமல், அந்த விருந்தாளி வந்த பிறகு கொடுப்பதை கொண்டும் இல்லையே, செய்வதை கொண்டும் இல்லையே, இது செய்ய தெரியாதே, இதை ஏற்பாடு செய்யவில்லையே என்று தடுமாறாமல் இப்பிருந்தே இன்று முதல் அந்த விருந்தாளியை நாம் எந்த முறையில் கவனிக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சில விருந்தாளிகள் வீட்டுக்கு வருவார்கள் வெறுங்கையோடு, இன்னும் சில விருந்தாளிகள் கையில் தூக்கி வருகின்ற பார்சல் 500 தொடக்கம், 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இன்னும் சில நமக்கு இடைக்கிடையே வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை வரக்கூடிய நெருங்கிய உறவு, நெருங்கிய நட்புள்ள விருந்தாளிகள் 5000-10000 ரூபாய்களுடைய பொருட்களை சுமந்து வருவார்கள். இன்னும் சிலர்கள், அவர்கள் கிராமப்புறங்களில் இருந்து வருவதாக இருந்தால் அவர்களுடைய வயலிலே அறுவடை செய்த நெல் அரிசி ஒரு மூடையை கொண்டு வந்து தந்து விடுவார்கள். நமக்கு 3-5 மாதங்களுக்கு அவர்களுடைய அந்த அரிசியிலிருந்து சமைக்கலாம். இப்படி விருந்தாளிகளுடைய அந்த வருகை வித்தியாசப்படும். எந்த விருந்தாளி எப்படி வருவாரோ அவரை அதைவிட சிறந்ததாக நாம் கவனிப்பது நமது பழக்கம். ஆனால் கண்ணியமானவர்களே, நம்மிடம் வருகின்ற இந்த ரமலான் என்ற விருந்தாளி, அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறுகள் நாம் செய்தாலும் அவருடைய கூலி நமக்குத்தான் மீண்டும் கிடைக்கும். அது கண்ணியமானவர்களை, கொண்டு வருகின்ற பொருட்களுக்கு எல்லை இல்லாத மதிப்பு இருக்கிறது. பாருங்கள், ஒரு பருந்துக்கு 70 பருந்துகளுடைய நன்மை அந்த விருந்தாளி கொண்டு வருகிறார். ஒரு பருந்துக்கு 70 பருந்து, ஒரு நுகர்த்தொழுகை 70 தடவை தருதால் எத்தனை ரக்காத்துகள், எத்தனை ரக்காத்துகள், ஒரு நுகர்த்தொழுகையில் 70 தடவைகள் தொழுவது ஒரு நுகருக்கு கிடைக்கிறது, ஒரு அசருக்கு கிடைக்கிறது. ஒரு பருந்து 70 பருந்துகளாக மடங்காக பெருக்கி தரப்படுகிறது. ஒரு சுன்னத், ஒரு சுன்னத்துக்கு ஒரு பருந்துடைய அந்தஸ்தை கொண்டு வருகிறார் அந்த விருந்தாளி. அந்த விருந்தாளி கண்ணியமானவர்களே, காலை நோன்பு நோற்றது முதல், ஃபஜ்ர் அதான் சொன்னது முதல், மகரிபடி அதானுக்கு இஃப்தார் செய்கின்ற வரைக்கும் அந்த நோன்பாளி நமக்கு அந்த நோன்பு ரமலான் தருகின்ற பாக்கியம் என்ன, நாம் என்ன துவா கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பரிசை நமக்காக வாங்கி வருகிறார். கண்ணியமானவர்களே, நமது வாயிலிருந்து வருகின்ற துருவாடை நமக்கே பிடிக்காது. மனிதர்கள் தானே, நமக்கு பிடிக்காது, நமக்கே அருவறுப்பாக இருக்கும் நமது துருவாடை. அந்த துருவாடையை கியாமத்து நாளிலே அல்லாவிடத்திலே கஸ்தூரியுடைய வாடையாக மாற்றி தருகின்ற அந்த பரிசோடு வருகிறார் அந்த விருந்தாளி. எப்படி பாக்கியம், நமது நமக்கே பொறுக்க முடியாத துருவாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரி போன்றல்ல, அத்தியப் அத்தியப் கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கும் என்றால் எப்படிப்பட்ட பரிசல்களை அந்த விருந்தாளி கொண்டு வருகிறார். இன்னும் என்ன கண்ணியமானவர்களே, காலை முதல் மாலை வரைக்கும் மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்கிறது அந்த விருந்தாளியுடைய பரக்கத்தால். நமக்கு முன்னால் யாராவது நமது ஆபீஸிலே, நமது தொழிற்சாலையிலே, நமது பிரயாணம் செய்கிறோம் பக்கத்து சீட்டில் இருக்கின்றவர் அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர் நமக்கு முன்னால் சாப்பிடுகிறார், நாம் நோன்பாளி, நமக்கு நோன்பை விடுவதற்கு நீண்ட பிரயாணத்தில் அனுமதி இருந்தாலும் நாம் நீண்ட பிரயாணம் இல்லாமல் அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் என்று சிறிய பிரயாணங்கள் செல்கின்ற பொழுது நமக்கு பக்கத்திலிருந்து 11 மணிக்கு, 10:30 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு பக்கத்திலிருந்து ஒருவர் சாப்பிடலாம், ஆபீஸிலே அந்நியவர்கள் சாப்பிடலாம். அந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, அந்த நோன்பாளி இப்படி நோன்பாளி என்ற காரணத்தால் யாரும் இல்லை பார்ப்பதற்கு அல்லாவை தவிர எல்லோருமே அந்நிய மதத்தவர்கள் என்று சாப்பிடாமல் அந்த நோன்போடு இருக்கும் பொழுது அந்த மனிதர் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் மலக்குமார் நமக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசையும் இந்த விருந்தாளி கொண்டு வருகிறார். நமக்கு முன்னால் சாப்பிடப்பட்டால் நமக்காக மலக்குமாருடைய துவா, நாம் துவா கேட்பது நமக்கு, மலக்குமார் நமக்கு துவா கேட்பார்கள். நமக்கு முன்னால் பிறர் சாப்பிட்டால், ஏன் நாம் நோன்பாளி, நமக்கு முன்னால் நமது பசியை சோதிக்கின்ற அந்த சாப்பாடு நமக்கு மலக்குமாருடைய துவாவை பெற்று தரும். அப்படியான விருந்தாளி வர இருக்கிறார் இன்னும் சில தினங்களில். வார மாதம் இந்த சிகவியில் நாம் பிடித்திருக்கின்ற நோன்பு 9ஆம் நோன்பாக இருக்கலாம், 8ஆம் நோன்பாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஏன் 19, 20 அந்த தினங்களில் வந்தால் 8ஆம் நோன்பாக இருக்கும், 9ஆம் நோன்பாக இருக்கும். ஒரு மாதம் கூட நமக்கு இல்லை அந்த விருந்தாளியை வரவேற்பதற்கு. கண்ணியமானவர்களே, இன்னும் அந்த விருந்தாளி எப்படிப்பட்ட நன்மை நமக்கு தருகிறார். ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கின்ற நன்மையை பாருங்கள். நபியவர்கள் சொன்னார்கள், இதை மாத்திரம் நாம் மனதில் பதிய வைத்தால் போதும், நமது நோன்புடைய பாக்கியம் என்ன சிரமம் இருந்தாலும் நோன்பை விட மாட்டோம். என்ன பாக்கியம் தெரியுமா? சொன்னார்கள் நபியவர்கள் ஒரு ஹதீஸில், ஒரு காகம், அந்த காகம் குஞ்சாக மாறி பறக்க ஆரம்பிக்கிறது. அந்த காகம் பறக்க ஆரம்பித்த நாள் முதல் குஞ்சு பருவத்திலே பறக்க ஆரம்பித்து அது எங்கும் நிற்காமல், எங்குமே தரிக்காமல், எந்த மரத்திலும் நிற்காமல், எந்த கூரையிலும் நிற்காமல், அது தொடர்ந்து பறக்கிறது, தொடர்ந்து பறக்கிறது. அந்த காகம் பறந்து பறந்து அது வயோதிபத்தை அடைந்து அது எந்த இடத்தில் ஆயுள் முடிந்து பெற்று விழுகிறதோ, காகம் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு பறவை, நீண்ட காலம் வாழக்கூடிய பறவை, 10-15 வருடத்தில் முடிகின்ற ஆயுள் அல்ல அதனுடைய ஆயுள், அது நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டது. அது குஞ்சி காலத்திலே பறக்க ஆரம்பித்து அது வயோதிபத்தை அடைந்து எந்த இடத்தில் செத்து விழுகிறதோ, பறக்க ஆரம்பித்த இடம் முதல் செத்து விழுகின்ற இடம் வரைக்கும் எவ்வளவு தூரமோ, ஒரு நோம்பாளியுடைய ஒரு நோம்பு என்று சொல்லப்பட்டால் அந்த அளவு தூரம் நரக விடுதலை கிடைக்கும். அவ்வளவு தூரம் நரகத்தில் தூரமாக்கப்படுவார். ஒரு நோன்பை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் தருகின்ற கூலி. கண்ணியமானவர்களே, இது நமக்காக அந்த விருந்தாளி கொண்டு வருகின்ற கிஃப்டுகள், பரிசில்கள். நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது அந்த விருந்தாளி? நம்மிடமிருந்து எந்த விருந்தை அது எதிர்பார்க்கிறது? நம்மை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி அல்ல, நமக்கு உட்பட்டது. நாம் செய்வது ஒன்று, கிடைப்பது 70. நாம் செய்வது ஒரு சுன்னத், கிடைப்பது ஒரு ஃபர்துடைய நன்மை. அப்படியான பாக்கியத்தோடு தான் கண்ணியமானவர்களே அந்த நோன்பாளி, அந்த ரமலான் என்ற விருந்தாளி நம்மை நோக்கி இன்னும் சில தினங்களில் வர இருக்கிறது. இந்த நோன்பிலே நோன்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை ரமலான் காலத்தில் அதிகமாக கேட்போம். முன்னேற்பாட்டுக்காக சில விடயங்களை முன்வைப்போம். நபியவர்கள் 2 விடயங்களிலே கவனம் செலுத்தினார்கள். நபியருடைய நோன்புடைய முழு சாராம்சமும் 2 தலையங்கம். ஒன்று நபியுடைய இபாதத், இன்னும் ஒன்று நபியுடைய அஹ்லாக். இபாதத் செய்கின்ற வேகத்திலே அஹ்லாக்கை விட முடியாது, குணத்தை பண்பாடை விட முடியாது, அஹ்லாக்கை காட்டி இபாதத்தை விடவும் முடியாது. இரண்டும் ஒரு ஒரு நாணயத்தின் 2 பாகங்கள் போன்றது. கண்ணியமானவர்களே, ஒன்றென்ன, நபியவர்கள் பொதுவான நபியருடைய பண்பு நோன்பிலே கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள். கால் வீங்கு மளவு சொல்கிறார்கள். ஒரு ரிவாயத் கால் வீங்கு மளவு சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே கதமா கால் சுழற்கு மளவு சொல்கிறார்கள், வெடிக்கும் அளவு. இந்த இரண்டையும் விடுவோம், கால் வீங்குவதையும் விடுவோம், கால் வெடிப்பதையும் விடுவோம். கால் வலிக்க தொழுதிருக்கிறோமா வாழ்க்கையில் ஒரு நாள்? இன்று வயது 50, இன்று வயது 60, இன்று வயது 40, இன்று வயது 30, இன்று வயது 20. நபியர்கள் 40 வயதுக்கு பின்னர் தான் நபி பட்டம் கிடைத்தது. 63 வயதிலே வஃபாத் ஆகினார்கள். இந்த 23 வயது 40 ஆகிவிட்டாலே பெட்டை நோக்கி பயணிக்கின்ற காலம் இது. 40 ஆகிவிட்டால் வேலைகளை குறைக்கின்ற காலம். நபியவர்களுக்கு 40க்கு பின்னர் தான் வேலை கூடியது, அமல் கூடியது. 40 63 வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே, அதிலும் குறிப்பாக கண்ணியமானவர்களே மதீனாவுடைய காலம் என்று சொல்கின்ற பொழுது அது 53 வயதுக்கு பின்னர். மதீனாவுடைய காலத்தில் தான் அதிகமான அமளிபாதத்துகள், சுன்னத்தான வணக்கங்கள் எல்லாம் நபியவர்கள் உம்மத்துக்கு காட்டினார்கள். அக்காவுடைய காலம் ஏகத்துவம், பிரச்சாரம், மக்களை இணை வைப்பதை தூரமாக்குவது, ஈமானை ஒன்று பண்ணுவது, அமல்கள் அதிகமாக மதினாவில். 53 வயது தொடக்கம், 63 வயது வரைக்கும் தான் நபியர்கள் இவ்வளவு தொழுதார்கள் என்றால், 40 வயதில் நாம் கால் வலிக்க தொழவில்லை. இன்னும் எப்படி நபியுடைய கையால் ஹவுதுல் கௌசர்ல நீர் கிடைக்கும், எப்படி நபியுடைய ஷஃபாத் கிடைக்கும், எப்படி நபியுடைய துஆ கிடைக்கும், எப்படி நபியுடைய திருப்தி கிடைக்கும்? ஒரு நாள் கால் வலிக்க தொழ தயாரில்லை. நாம் கண்ணியமான எங்கிருக்கிறோம் நபியோடு? எப்படி நாம் நபியோடைய உம்மத்தன்று வாதிட முடியும்? நபி கால் வீங்க சொல்கிறார்கள், கால் வடிக்க சொல்கிறார்கள், கால் வலிக்க நாயினும் தொழவில்லை. இந்நோம்பில் மாத்திரம் அல்ல, எல்லா காலங்களிலும் குறைந்தது நோம்பிலாவது செய்கிறோமா இல்லை. பிறை வளர்கிறது, அமல் செய்கிறது. அது என்ன? ரமதான் 1, 2, 3 என்று பிறை வளர்கிறது. 13, 14, 15 வரைக்கும் வளர்ந்து 16, 17 என்று குறையும். ஆனா நம்முடைய இபாதத் செய்கிறது. பிறை வளர்பிறை இபாதத் செய்யும் இபாதத். இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே, உறுதியாக நீங்க செய்யுங்கள், எனக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளுடைய தராவீகம் தவறாது. இப்பொழுது ஷாபான் 10 பிறையில் நியத்து வையுங்கள். ஷாபான் 10 இருக்கிறோம். எனக்கு இன்ஷா அல்லாஹ் எந்த நோய் நம்பலங்கள், சங்கடங்கள், ஏதாவது திடீரான பிரயாணங்கள், திடீர் அசம்பாவிதங்கள் இது இல்லாமல், என்னுடைய குடும்பத்தில் எந்த வேலை வெற்றியும் இல்லாமல், எனக்கு பரலான சலுகை, அது முக்கியம், நான் சுண்ணத்தை பேசுகிறேன், எனக்கு ஒரு தராவீகம் இன்ஷா அல்லாஹ் தவறாது என்று இப்பொழுது நீயத்து வையுங்கள். நமது நீய துண்மையாக இருந்தால் அல்லாஹ் அதுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் அல்லாஹ் தருவான், தவறாது. கண்ணியமானவர்களே, இந்த 2 நபியுடைய இபாதத். சுஜூதில் இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் சுஜூத் செய்வார்கள்? எப்படி சுஜூதிலே அவருடைய சத்தம் வரும் தெரியுமா? நாம் சுஜூத் செய்வது தவறாக எடுக்கக்கூடாது. சிலருடைய சுஜூத் ஸ்பிரிங் மாதிரி இருக்கிறது, ஸ்பிரிங் பெட்டிலே உட்காரும் பொழுது பம்ப் ஆகும். போய் வருகிறோம், போய் வருகிற நட்சி பட்டவுடன் அங்கே ஸ்பிரிங் வைத்தது கொண்டு வருகிறோம். இது பரலத்தொழுகையில் நபியுடைய சுண்ணத்தான பருந்து இமாமம் செய்யும் பொழுது நடுத்தரமாக இருக்கும். தனியை சொல்கின்ற பொழுது சுண்ணத்தான இபாதத்துகள் செய்கின்ற பொழுது லஹு லஹு அஸீஸுன் க அஸீஸில் மிர்ஜல். பாருங்கள் இந்த உதாரணத்தை. நபியவர்களுடைய நெஞ்சிலிருந்து அந்த சுஜூதில் செய்கின்ற திக்ர் துஆ, அந்த கவலையோடு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு செய்கின்ற அந்த துஆவும் திக்ரும், நாம் பானை சோறு வேறுகின்ற பொழுது சமையலறைக்கு வாழ்க்கையில் போகாவிட்டாலும், ஒரு நாளைக்கு மனைவி சமைக்கின்ற பொழுது பக்கத்திலிருந்து இந்த ஹதீஸை விளங்குவதற்காகவாவது அந்த சோறு கொதிக்கின்ற சமயம் சற்று அடுப்பங்கரைக்கு சென்று வருவோம், இந்த ஹதீஸை சரியாக விளங்குவதற்கு. அல்லது ஏதாவது நாம் வீட்டில் அவிக்கின்ற பொழுது கடலைகள், பயறுகள் இப்படியான ஒன்றை அவிக்கின்ற பொழுது சட்டி பானை வேகும் பொழுது, கொதிக்கும் பொழுது என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் நபியுடைய நெஞ்சிலிருந்து வரும். இது சுஜூத். ஒரு நாள் இப்படி சுஜூத் செய்திருக்கிறோமா? ஒரு நாள் ஒரு 2.5 காட்சி செய்திருக்கிறோமா? கனிமன் இன்னும் அதிக இருக்கிறது. தேனீக்கள், தேன் அதற்கென்று தேன் கூட்டுக்கு பக்கத்தில் வைத்து காதை வைக்க போனால் ஆபத்து வரலாம், அதை விளங்கலாம் சத்தங்களை. கண்ணியமானவர்களே, தேன் கூட்டிலிருந்து தேனீக்கள் ரிங்காரம் விடும் பொழுது அந்த அந்த தேனீக்களுடைய ஓசை எப்படி வெளியாகுமோ அதை போன்ற ஓசை நபியுடைய நெஞ்சிலிருந்து கேட்கும் என்று சஹாபாக்க சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட சுஜூத்! ஒரு நாள் ஒரு சுஜூத் இப்படி செய்திருக்கிறோமா? எங்கிருக்கிறோம் இபாதத்தில்? கண்ணியமானவர்களே, இபாதத் இது ஒரு பகுதி. நபியுடைய ரமலான் வந்துவிட்டால் ரமலானை கொஞ்சம் முன்னர், 2-3 தினங்களுக்கு முன்னரே தயாரி தயாராகுவார்களாம். கீழ் ஆடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்களாம். எதற்கு? நீண்ட நேரம் நின்று தொழ வேண்டும். கீழாடை அவர்களுடைய அதை இறுக்கி கட்டிக் கொள்வார்களாம். சத்தல் மிஸர், கண்ணியமானவர்களே, மிஸர் என்ற இசார் சாரம் வேஷ்டி கீழாடை எல்லாவற்றுக்கும் பொதுவான பேர் தான். அதை இறுக்கி கட்டிக் கொள்வார்களாம். எதற்கு? இபாதத்துக்கு தயாராகுவார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்த இபாதத்தில் ஒன்றுதான், இதை விரிவாக பேசவில்லை, ரமலானுடைய காலங்களில் அதிகமாக கேட்போம், முன்னேற்பாட்டுக்கான நமது உள்ளத்தில் வைராக்கியம் எடுப்போம். எனக்கு தவறாது. நாளைக்கு முன்னர் ஒரு முக்கியமான விடயத்தை பின்னால் ஞாபகப்படுத்தி இருந்தாலும் மறந்துவிடும் என்பதால் முன்னால் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ரமலானில் தான் பத்ரீயுத்தம் நடந்தது. ஆனா நமது காலத்திலே பத்ரீயுத்தத்தை விட பெரிய யுத்தம் தலைப்பறையில் நடக்கிறது. தலைப்பறை யுத்தம் ஹர்புல் ஹிலாலி, ஹிலால் என்றால் தலைப்பறை, நடக்கிறது. நோன்பு வாழ்க்கையில் பிடிக்காதவனும் அந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறான். அதுதான் ஆச்சரியம். வாழ்க்கையில் நோன்பு பிடிக்க மாட்டான், ரமதானில் நோன்பு பிடிப்பது. தலைப்பறை பிரச்சனையில் முன்வரிசையில் நிற்பான். ஐந்து நேரம் தொழாதவன், தொழுகை கிடையாது. குரானில் முதலாவது சூரா எது, கடைசி சூரா என்று தெரியாது. ஒரு எழுத்தை சதிவின் முறைப்படி உச்சரிக்க தெரியாது. சொந்த பேரை கூட ஒழுங்காக உச்சரிக்க தெரியாது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க தயார். கோதாவுக்கு பாவனைகள், ஹராமான பாவனைகள். ஏன் தெளிவாக சொல்வோம், குடிகாரன் தூள்காரன் யாரும் தவறாக இருக்க வேண்டாம். மார்க்கம் பேசுவதற்கு இவர்கள் அருகதையற்றவர்கள். இடையில் ஞாபகம் வந்தாலும் சொல்கிறேன், முன்னறிவிப்பு செய்து கொள்கிறேன், இந்த கொலைகார பட்டியலில் யாரும் சேரக்கூடாது. நமக்கு இருக்கிறது ஜம்யசுரலமா, ஒன்றை கவனமாக சிந்தனை அடைங்கள். இடைத்தருகளாக சொல்கிறேன், ரமதான் யுத்த காலம் அல்ல, அது முடிஞ்சு விட்டது. ரமதான் இந்த குல கோத்திர இன இயக்க வெறி பிடித்த மோதல்களுக்குரிய காலம் அல்ல. இலக்க இனவெறிகள் என்ன, பரம்பரை வெறிகள், மத வெறிகள், இதையெல்லாம் விட வேண்டிய காலம். கவலைக்குரிய விடிய அதை கேட்டவாறு கொள்கை யுத்தம், கலாச்சார யுத்தம், சிக்கிரி என்பார்கள். ஒரு கருத்து மோதல், கலாச்சார மோதல். அவர் வானொலியில் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர், ஒரு வகையான பயான். அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி அவருக்கு எதிரான பயான். வானொலிக்காரனுக்கு வருமானம் வந்தால் போதும், பச்சை கருப்பண்டு வெள்ளை என்று பார்க்க மாட்டான், அவன் பயானை கொடுப்பான். அவனுக்கு வருமானம் தேவை. எந்த ரேடியோவா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இது மோதுகின்ற விவாதம் புரிகின்ற காலம் அல்ல. தலைத்தறை உடையத்தில் நமக்கென்று பொறுப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம் ஹலால் பிரச்சனை வந்தது, சமாளித்தது யார்? ஹிஜாப் பிரச்சனை வந்தது, சமாளித்தது யார்? மசீதிகள் கூட என்றார்கள், சமாளித்தது யார்? மாடறுக்க வேண்டாம் என்றார்கள், சமாளித்தது யார்? பெண் பிள்ளைகள் பர்தாவை கலக்க வேண்டும் என்றார்கள், கட்டை கவன் உடுக்க வேண்டும் என்றார்கள் பாடசாலையில், சமாளித்தது யார்? எத்தனை உயிர்கள் போக வேண்டிய மாதிரி இணையுத்தத்தை சமாளித்தது யார்? உங்களுடைய துறை சார்ந்தவர்களுடைய அந்த ஆதரவோடு ஜம்யசுரலமா. கனிம நமக்கு ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஜம்யசுரலமா. அவர்கள் பணத்தை எடுத்துவிட்டு தீர்ப்பை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற கோலுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு தீர்ப்பை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வங்கிக்கு வருகின்ற கணக்கை வைத்து தீர்ப்பை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் நண்பகல் 2 மணிக்கு நோன்பை ஆரம்பியுங்கள் என்று குருட்டுத்தனமாக பத்தவ கொடுக்க மாட்டார்கள். இவர்களை நம்புங்கள். ஜம்யசுரலமா எல்லா ஆலிமும் ஜம்யசுரலமாவுடைய ஒரு அங்கத்தவர் தான். எல்லா உலமாக்களில் ஒவ்வொருவரும் பூர்த்தியாக ஓதி முடித்தவர். மொழிபெயர்ப்பை பார்த்து மேதையாகியவர் அல்ல. மன்னிக்க வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். மலுப்புகின்ற இடமல்ல இது. ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தமிழிலும் மொழிபெயர்ப்பை பார்த்து மேதையாக மாறி அறைகுறைகளுக்கு சொல்லவில்லை. ஒழுங்காக சான்றிதழ் வாங்கி மூத்த உலமாக்களுடைய வழிகாட்டலிலே அங்கீகரிக்கப்பட்ட நூல்களை படித்து இவர் ஒரு மார்க்க விடயத்தில் ஈடுபடுவதற்கு தயார் என்று சர்டிஃபை பண்ணப்பட்டவர் பேசினால், அவர் ஜம்யசுரலமாவுக்கு மாத்திரமாக சொந்த கருத்தை முன்வைக்கும் பொழுது அவர் சொல்ல வேண்டும், இதனுடைய சொந்த கருத்து. அவர் பொதுவாக பேசினால் அவர் ஜம்யசுரலமா சார்பாக பேசிய ஒரு ஆளுமன்ற குற்றத்துக்கு ஆளாகுவார். எனவே நாம் சொல்கிறோம், நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முன்னின்று செயல்பட்ட, நிதானமாக நுணுக்கமாக செயல்பட்ட ஜம்யசுரலமாவுடைய கருத்தை ஏற்போம். அது ரமதானுடைய தலைப்பறையாக இருக்கலாம், ஷவ்வாலுடைய பெருநாள் பறையாக இருக்கலாம். இதை முன்கூட்டி வற்புறுத்தி சொல்லிக் கொள்கிறேன், சிறிய குழுக்கள், சிறிய மக்களை குழப்புகின்ற குழுக்களுடைய கருத்தை ஏற்றால் அவர்களுக்கு பின்னால் தான் நீங்கள் நிற்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை முதலாவது நான் தலைத்தர யுத்தத்தை இந்த முறை விடுவோம். பெருநாள் நோன்புக்கு வருவது குறைவு. ஏன், அது அந்த அளவு இல்லை. நோன்பு பிடிக்காவிட்டாலும் பெருநாள் கொண்டாடுவதற்கு தயாராக இருப்போம். பெருநாளைக்கு தான் இந்த யுத்தம் வெடிக்கும். எனவே இந்த முறை இன்ஷா இந்த யுத்தம் வெடிக்காது, நாம் ஜம்யசுரலமாவுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு முடிவில் எல்லோரும் ஒன்றுபடுங்கள் என்பதை நாம் விநயமாக வேண்டி தலைப்பை தொடர்கிறேன். கனிமனர் இபாதத். அடுத்த ஒரு இபாதத் தான் இந்த குரான். குரான் படித்தது 6ஆம் ஆண்டு. பேஸ்புக்கில் அக்கவுண்ட் இருக்கிறது, எஃபி இருக்கிறது, செக் பண்ணுகிறார் ஆங்கிலத்தில். இத்தனைக்கும் ஓ லெவல் 5 ஏ லெவல் 5 கடையில் 12,000-10,000 சம்பளத்துக்கு இருக்கிறார். அதில் ஆங்கிலத்தில் செக் பண்ணுகிறார். ஆங்கில அறிவு வளர்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த ஆடியோவையும் எந்த வீடியோவையும் எந்த ஆர்டிக்கலையும் வாசித்து ஓரளவு விலகிக் கொள்கிறார். தேவையில்லாத விடையில் எந்த இடத்திலும் குரானை புரட்டி தந்தால் ஒரு பிழை இல்லாமல் ஓத தெரியுமா? நமக்கு நமக்கு முஸ்லீம் என்ற பெயரை சொல்லித் தந்தது குரான். சுவர்க்கம் என்று ஜன்னா என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னது குரான். நார் என்றால் நரகம் என்று சொல்லித் தந்தது குரான். நபி என்றால் ரசூல் என்றால் இறை தூதர் என்று சொல்லித் தந்தது குரான். நமக்கு உம்மாவுக்கு உம் என்றும் வாப்பாவுக்கு அபுன் என்றும் சொல்லித் தந்தது குரான். கண்ணியமானவர்களே, குரான் இல்லாவிட்டால் நமது அறிவெங்கே? இந்த குரான் இல்லாமல் எங்க இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவைகள் இந்த மொபைலே எடுக்கிறோம், இந்த லேப்டாப்பை எடுக்கிறோம், இந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி எத்தனை மனுஷியாரங்கள் உட்காருகிறோம்? குரானை எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம் கையில்? எத்தனை வருடத்துக்கு ஒரு தடவை? வருடத்துக்கு ஒரு தடவை எடுப்பவர்கள் தான் அதிகம் என்றாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பத்தில் ஒரு மையத்துக் கொள்ள வேண்டும். யாசின் ஒருவர் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சில விடயங்களை நான் சுதந்திரமாக பேசுகிறேன். இது சுதந்திரமான இடம். இது கட்சிக்கு வக்காலத்து வாங்குகின்ற இடமும் அல்ல. இந்த மஸ்ஜிதில் ஜும்மா செய்கிறேன் என்பதற்காக இந்த மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு வக்காலத்து வாங்கவும் முடியாது. சுதந்திரம் வேண்டும். இப்படித்தான் பேச வேண்டும். இதை பேசக்கூடாது. மார்க்கெட்டுக்கு அப்பால் பட்ட விடயம் குரானில் நல்லா ஹலால் என்கிறான், அதை ஹராமாக்க முடியாது. ஹராம் என்கிறான், ஹலாலாக்க முடியாது. மார்க்கெட்டுக்கு உட்பட்ட விடயத்தை பேசுவதற்கு சுதந்திரம் வேண்டும். சொல்கிறேன், மையத்து விழுந்தால் தான் அது முழு குரானையும் அல்ல, யாசினை தூக்குகின்ற பெருங்கூட்டம் நம்ம இருக்கிறோம். குரானில் சூரா ஃபாத்திஹா பிழை யாசின் நல்லா பாடம் அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறோம். ஏன் சூரா ஃபாத்திஹா தேவையில்லை? ஏன் சொல்வதில்லை? கேட்டுக்கொள்ளுங்கள். கசப்பாக இருந்தா சூரா ஃபாத்திஹா அந்த அளவு அவசியம் இல்லை. ஏன் சொல்வதில்லை? சொல்லுங்கள் தானே சூரா ஃபாத்திஹா. யாசின் தேவை. ஏன்? குடும்பத்தில் மையத்து விடும், மையவாடியில் கபரி தனிவாக வேண்டும். ஓதுவது கூடாது. வித்யாசிற்கு குப்பிரண்டு பத்துவா கொடுக்க வரவில்லை. யாசினை விட முக்கியம் சூரா ஃபாத்திஹா. யாசினை விட முக்கியம் சூரா ஃபாத்திஹா. ஓதாத தொழுகை தொழுகை அல்ல. எத்தனை பேருக்கு நூற்றுக்கு நூறு சொல்ல முடியும் என்னுடைய சூரா ஃபாத்திஹா ஒரு பிழையும் இல்லை? ஒரு ஆளுமிடம் உட்கார்ந்து 6 வயதில் 5 வயதில் அந்த வெத்தையிடம், அந்த மாலிமாவிடம், அந்த ஆசிரியரிடம் படித்த சஜிவீத் முறைப்படி படித்த, அல்லது சஜிவீதில் ஏதோ அந்த காலத்தில் உள்ள படி படித்த அந்த சூரா ஃபாத்திஹா தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சூரா ஃபாத்திஹாவோட தெரியாத நாம் என்றால் எப்படி ஒரு முஸ்லீம் என்று வாதிட முடியும்? எப்படி முடியும்? குரானோடு தொடர்பாகவும் ரமதானில் மாத்திரம் அல்ல, ரமதானில் ஆரம்பித்தால் வாழ்க்கையிலே குரான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் சில பக்கங்களை ஓதினாலே ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் முடிந்துவிடும். 20 பக்கம் இருக்கிறது பெரும்பாலும் ஒரு சூறாவில். 20 பக்கம், 10 தாள்கள், 20 பக்கம். நான் சொல்வது 15 வரி குரான் இருக்கிறது. அது எல்லோருக்கும் ஓதுவதற்கு இலகுவான முறைப்படி பிரிண்ட் பண்ணப்பட்ட குரான். சில குரான் இருக்கும் சின்ன எழுத்து, கண்ணாடி போட்டால் கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும். சில வயதாளிகளுக்கு, நோயாளிகளுக்கு 15 வரி என்று இருக்கிறது. பொதுவாக அதிகமாக மதரசாக்களிலே, இஃபுல் மதரசாக்களிலே அந்த இஃபுலுக்காக வேண்டி பாதிப்பார்கள். அந்த குரானிலே 10 தாள் இருக்கிறது. 30 ஜுசுக்களில் சபாரக்கல்லதி அம்ம ஜுசுவிலே வேணுமென்றால் 1-2 தாள்கள் கூடியிருக்கும், பக்கங்கள் கூடியிருக்கும். பொதுவாக வைத்துக் கொள்வோம் 20 பக்கம். எத்தனை 30 ஜுசுவிலும் 20 பரிசினால் எத்தனை எத்தனை பக்கங்கள்? 3-2-6 எத்தனை பக்கம்? 600 பக்கம். 600 பக்கம். வருடத்தில் உள்ளது கண்ணியமான 365 நாட்கள். ஒரு நாளைக்கு 2 பக்கம் ஓதுகின்றவரே வருடத்தில் ஒரு குரான் முடிப்பார். ஒரு நாளைக்கு 2 பக்கம். ஒரு நாளைக்கு 1 வரி ஓதுகிறோமா? நமது குரானை எந்த உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ பாலடைந்த வீடு, குர்ஆன் ஒரு பகுதி இல்லையோ பாலடைந்த வீடு, அங்கே ஜின் பிசாசுகள் ஊடுருவும், இங்கே சைத்தான் ஊடுருவான். கண்ணிமணலே ஜின் பிடித்தது பிசாசு பிடித்தது என்றெல்லாம் பணத்தை அள்ளி கொட்டுகிறோம். குர்ஆனுடைய வைத்தியம் செய்தால் பரவாயில்லை, அந்த மந்திரம் இந்த தந்திரம் அந்த நூல் இந்த நூல் என்று சேர்த்துக்கும் போகிறோம், பன்சலைக்கும் போகிறோம், மஞ்சப்படவைக்காரனிடம் போகிறோம். நாம் குர்ஆனால் எந்த ஜின்னும் நமக்கு பிடிக்காது. காலையில் ஆயத்தில் குறித்து எவ்வளவு நேரம் போகும்? 5 நிமிடம் மிச்சம். ஆயத்து குறித்து பாடமாக ஓதி பாருங்கள், 1 நிமிடம் மிச்சம். குர்ஆனில் கண்ணியமான ஆயத் ஓதினால் சைத்தான் ஓடுவான். பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் எத்தனை பேருக்கு பாடம்? தினம் சிலிப்பிள்ளை பாடம், சேர்த்து கேட்டு குளிச்ச பாடம், எத்தனை பேருக்கு பாடம்? பழைய உள்ளதைத்தானே பேசுகிறார். சிலர் தாசை சிம்மா பயணிக்கு வருபவர்கள் சந்திர மண்டலத்துக்கு அங்காலும் பூமிக்கு கீழே உள்ள விடயங்களை பேச வேண்டும். நல்ல ஜும்மா கேட்டு காமச்சோடைய மத்தியிலே இந்த தலைப்பில் இப்படி பேசினார் இப்படி பேசினார். கமெண்ட் பண்ணுவதற்கும் லைக் பண்ணுவதற்கும் நல்ல ஜும்மா, அமல் செய்வதற்கு கவலையோடு பேசுகிறேன். ஆயத்து குறிச்சி பேருக்கு பாடும், கண்ணீரோடு தனுங்கள் ஜும்மாவுக்கு பின்னால். ஆயத்து குறிச்சி பாடமிட்டாத முஸ்லிம் இன்று பாடமாக்குங்கள். நீங்களுடைய பயானில் வேற எதையும் எடுக்காவிட்டாலும் நான் இன்று இரவு தூங்க முன்னர் ஆயத்துல் குர்சியை சரளமாக பாடமாக்கி எனது ஒரு ஆலிமிடம், ஒரு ஹாஃபிலிடம், நல்ல என்னுடைய குடும்பத்தில் ஓத தெரிந்த என்னுடைய தந்தையிடம், என்னுடைய மனைவி என்னை விட குர்ஆன் ஓத தெரிந்தவரா, என்னுடைய மனைவியிடம், என்னுடைய மகள் ஒரு ஆலிமாவா, என்னுடைய மகளிடம், மகனிடம், பேரப்பிள்ளையிடம் பாடம் கொடுத்து விட்டுத்தான் இன்றிரவு தூங்குவேன் என்ற ஒரு படிப்பினையை என்னுடைய ஜும்மாவில் நீங்கள் எடுத்து உங்களில் 10 பேர் ஆயத்துல் குர்சி பாடமாக்கி ஒவ்வொரு நாள் மோதி வந்தாலும் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று 99% நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆயத்து குர்சி எந்த முசீபத்தும் வராது. ஆமணரசூல் யார் ஓதுவாரோ கடைசி பக்கரா முடியும் வரைக்கும் அவருக்கு அன்றைய நாளுடைய முழு சேவைக்கும் அல்லாஹ் பொறுப்பு. சஃபத்தா சஃபத்தா என்று சொன்னார்கள் அவருக்கு போதும். பிரச்சனையா? காலையில் ஓதவில்லை, சுபகே சொல்லவில்லை, சொல்லி விட்டு ஓத வேண்டிய துவாக்களை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்படியான குர்ஆனோடு தொடர்பாக நபியவர்கள் குர்ஆனில் ரமலானில் மாத்திரம் 2 தடவைகள் குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து நபியவர்களும் ஜிப்ரலாமும் குப்தாந்து செய்த அமலை தனங்கி ஹயாசாக்குகிறார்கள். நபியவர்களும் ஜிப்ரலாமும் நோம்பில 2 தடவைகள் குர்ஆனை மீட்டுவார்கள். ஜிப்ரலாம் ஓதுவார்கள், நபியவர்கள் கேட்பார்கள், நபியவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரலாம் கேட்பார்கள். ஹிஸ்பண்ட் உட்காந்து ஓதுவது கூடாதா? இந்த அமல் தான். ஆனால் அது வரியா? அது ருக்காறு வரியா? குர்ஆன் மதரசாவுக்கு வந்து வருகின்ற மாணவர்கள் இது அவர்களுக்குரியதா? அவர்கள் காலையில் மதரசாவுக்கு வந்துவிட்டு போனார்கள், அவர்கள் குர்ஆனோடு இருக்கிறார்கள். நம்மை போன்ற குர்ஆனுக்கும் நமக்கும் பல கோடி மைல்கள் தூரமாக இருக்கிறோமே, நாம் உட்கார வேண்டும். 60 இருக்கலாம், 80 இருக்கலாம், உட்கார வேண்டும். ஹிஸ்பில் 1 ஹிஸ்பு போதாதா? 3 ஹிஸ்புகளை உருவாக்குவோம். மசிதில் இடம் இருக்கிறது. 4 ஹிஸ்புகளை உருவாக்குவோம். தராவிக்கு வருகின்ற எல்லோரும் ஹிஸ்பில் உட்கார்ந்து விட்டு தான் போக வேண்டும். பரல் என்று சொல்லவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நபியவர்களும் செய்த அமலை ஹயாத்தாக்குவதற்கு. எனவே கனிமலை ஹிஸ்பியாருக்கு குர்ஆன் மதரசாவில் ஓதுகின்ற மாணவர்களுக்கு மாத்திரம் அல்ல, குர்ஆனில் நமக்கு தொடர்பு இல்லாத நமக்கு குர்ஆனை திருத்துவதற்கு நாம் ஓதுகின்ற அந்த குர்ஆனை இமாம் ஹஜரத் ஹாஃபிஸ் திருத்துவார் குர்ஆன் தொடர்பாகும். அடுத்தது கனிமலை சுருக்கி முடித்துக் கொள்கிறேன். அஹ்லாக் ஒரு சில நிமிடங்கள் நான் இதை முடித்துக் கொடுக்கிறேன். சொல்லலாம் அவரை விட சிறந்த கொடையால் இருக்க முடியாது. நபியவர்கள் வீசும் காற்று போன்று முருசலா அர்த்தம் என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் நபியுடைய கொடை போய் சேரும். பணக்காரனுக்கு மாத்திரமா காட்டுப்படுகிறது? அரசியல்வாதிக்கு மாத்திரமா காட்டுப்படுகிறது? ஏழைக்கு மாத்திரமா இல்லை, எல்லோருக்கும். அந்நியவன், முஸ்லிம், காஃபிர், மரம், செடி, கொடி, வாகனம், கட்டிடம், கடல், நதி, எல்லோருக்குமே காட்டுப்படுகிறது. எல்லோரோடும் கொடைத்தன்மையோடு நடப்பார்கள். அதுதான் சுருக்கம். எப்படி கொடை சொல்ல தேவையில்லை. செலவழிக்கும் ஜகாத்து கொடுப்பது பரந்து, அது நோன்பில் தான் கொடுக்க வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல. ஆனால் நோன்பில் கொடுக்கின்றவர்கள் நோன்பில் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது, கொடுப்பது கட்டாயம், நோன்பில் தான் கொடுக்கிறோம். அதிலே நான் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மத்திய நிலைமை தெரியாது, கூட்டு சக்கால் மிகப்பெரிய நான் சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்தின் மூன்று பேர் பணக்காரர், நானா தம்பி பாப்பா இரண்டு பிள்ளைகள், மூன்று பேரும் பணக்காரர், மூன்று பேரும் தனித்தனி பிசினஸ், மூன்று பேருடைய 30 லட்சம் ஜகாத் இருக்கிறது. உதாரணம், நீங்கள் மூன்று பேர் ஆன் பிரதர்ஸ், ரெண்டு பேரும் தந்தையும் ஜகாத் கொடுக்க போகிறீர்கள். நீங்களே குடும்பமாக கலெக்டிவ் ஜகாத் கொடுக்காவிட்டால் உங்களுடைய ஜகாத் எப்படி பெனிஃபிட் ஆகும், பிரயோசனமாகும்? நீங்களும் கொண்டு போய் சாச்சாவுக்கு கொடுப்பீர்கள் 5 லட்சம், 2 லட்சம். அதே சாச்சாவுக்கு உங்களுடைய நானாவும் கொண்டு போய் கொடுப்பார், அதே சாச்சாவுக்கு என்னுடைய தம்பி என்று உங்களுடைய வாப்பாவும் கொடுப்பார். மாமாவுக்கு கொண்டு போய் கொடுப்பீர்களே 1 லட்சத்தை, அதே மாமாவுக்கு உங்களுடைய நானாவும் கொடுப்பார், அதே மாமாவுக்கு என்னுடைய மச்சான் என்று உங்களுடைய தந்தையும் கொடுப்பார். ஒரே மாமாவுக்கு 3 லட்சம் 5 லட்சம் தேவைப்படுபவர் அல்ல. அவரை விட நமது குடும்பத்தில் தூர உறவினர் ஒருவர், நமது ஊரில் ஒரு ஏழை, நமது ஊரில் ஒரு விதவை குடும்பம், நமது ஊரில் ஒரு அனாதை, நமது ஊரில் ஒரு நோயாளி, நமது ஊரில் தொழில் இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அதே குடும்பத்தை சேர்ந்த 5 பேருக்கு 3 பேரும் கொடுத்தால் அர்த்தம் இருக்கிறதா? இதற்குத்தான் கூட்டத்தக்கால் மத்திய நிர்வாகம் இதற்கு கவனம் செலுத்த வேண்டும். மத்தியுடைய சம்மேளனமா கவனம் செலுத்த வேண்டும், போன் கொடுக்க வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். யார் தகுதி? 1 கோடி ஜகாத் வந்திருக்கிறது, எத்தனை ஏரியாக்களிலே சக்சஸ் ஆக முடிஞ்சிருக்கிறது, செய்து பார்ப்போம். எல்லோரும் வருவோம், நம்புவோம். ஏன் நம்ப வேண்டும்? நம்பத்தான் வேண்டும். பட்டியல் போடப்படும், இவ்வளவு ஜகாத் சேர்ந்தது, 1 கோடி சேர்ந்தது, ஊரில் இருந்து 200 பேருக்கு ஜகாத் கொடுத்தோம், பேரோடு வரும். முகம்மது என்ற நபருக்கு இவ்வளவு கொடுத்தோம், அகமதுக்கு இவ்வளவு கொடுத்தோம், அப்துல் ரஹ்மானுக்கு இவ்வளவு கொடுத்தோம், பாத்திமா என்ற விதவை பெண்ணுக்கு இவ்வளவு கொடுத்தோம், ஆயிஷா என்ற விதவை பெண்ணுக்கு தையல் மிஷினை வாங்கி கொடுத்தோம். நம்பிக்கை. ஊரில் இருக்கின்ற எல்லா ஏழைகளுடைய கண்ணீரும் துடையும், ஊரில் இருக்கின்ற எல்லா அநாதைகளுடைய கண்ணீரும் துடையும், கூட்டு காசை படுத்துவோம். அது ஒருபுறம் இது கடமை, கனி மனலை. அடுத்து இருக்கிற நம்ம தான தர்மம். இப்ப இருந்தே ஒரு முயற்சி செய்வோம். என்னுடைய இந்த மஸ்ஜித், இந்த இடத்தில் நான் நம்பவில்லை, இங்கு 100க்கு 100 இந்த நீர் கொழும்பை சேர்ந்தவர்கள் தான் தந்திருக்கிறீர்கள், இங்கு வேற ஊர்களை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த ஊரில் வியாபாரம் செய்தால் இந்த ஊருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஜகாத்துடைய சரியான முறை என்ன தெரியுமா? நீங்கள் வேண்டிய உலமாக்களை கால்மடித்து கேளுங்கள். நீங்கள் எங்கு தொழில் செய்கிறீர்களோ அந்த ஊரில் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இதை ஏற்றமான முறை சிலைமாங்கள் ஆராய்ச்சி செய்து தேவை இருக்கிறது. ஒருவர், அவர் காலியை சேர்ந்தவர், நீர்கொழும்பில் கடை போட்டிருக்கிறார், அவர் முழுக்க முழுக்க சம்பாதிப்பார், நீர்கொழும்பு மக்களை வைத்து அவர் காலிக்கு ஜகாத்து கொண்டு போய் கொடுக்க முடியுமா? இங்கு ஒரு சதமும் கொடுக்காமல் முடியாது. அவருடைய ஜகாத் 50 லட்சமா? 50% இங்கே, 50% ஊரிலே, பரவாயில்லை. சில மாம்புகளுடைய ஆராய்ச்சி உடைய முடிவுதான். அவருடைய ரத்த பந்தம் இருக்கும், அவருடைய உறவினர்கள் ஊரில் இருப்பார்கள், தாலியிலும் இருப்பார்கள், தண்டியிலும் இருப்பார்கள், மத்தக்களப்பிலும் இருப்பார்கள், அம்பாறையிலும் இருப்பார்கள். அங்கும் கொடுக்க வேண்டுமே என்பதற்கான அனுமதியை தவிர ஏற்றமான முறை எங்கு வருமானம் ஏற்றுக்கிறோமோ அங்கு ஜகாத்து கொடுத்தார். முழு நீர்கொழும்பு மக்களுடைய பணத்தையும் சூறையாடி விட்டு, சூறையாடுவது என்றால் என்ன? வியாபாரம் மூலம், தவறாக இருக்கக்கூடாது, களவெடுக்கவில்லை, வட்டி எடுக்கவில்லை, ஹலாலான தொழில் மூலம் முழு நீர்கொழும்பு மக்களுடைய வருமானத்தை ஈட்டிவிட்டு இங்கு 1000 ஜகாத்து கொடுக்காமல் நன்றி கெட்டவர் தான் கொண்டு போவார் தன்னுடைய ஊருக்கு. அதையும் இங்கு கையாள வேண்டும். அந்த முறை கட்டாயம். இங்கு 60 கொடுக்காமல் உங்களுடைய ஊரில் முழுக்க கொடுத்தால் உங்களுடைய ஜகாத் கேள்விக்குறி. நீங்கள் உலமாக்கடும் தாழ்வாகப்படுகிறீர்கள். சத்துவா அல்ல, உலமாக்கடும் கட்டாயம் படுகின்ற இங்கும் கொடுக்க வேண்டும். நீர்கொழும்பை சேர்ந்தவர், அவர் கண்ணியமானவர்களை காலியிலே ஜம்பிசு செய்கிறாரா, காலியிலே ஒபிசா, ஜுவல்ரியா, அவர் ரத்னபுரியுடைய ஆபீஸா, அங்கே வியாபாரமா? அதிகமா குழந்தைகள் தான் ஆபீஸ் இருக்கும். அவர் அங்கம் ஒரு பகுதியை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். இது மார்க்க சட்ட பிரச்சினை. இதையும் கொஞ்சம் நன்றி உணர்வோடு நாம் நோக்க வேண்டும். கண்ணியமான அடுத்ததாக நாம் இப்பொழுது நியமித்து வைப்போம். என்னுடைய ஊரில் என்னால் எவ்வளவு முடியுமோ, என நண்பர்கள் 10 பேர் சேருகிறோம், இந்த ஊரில் எத்தனை குடும்பம்? நான் உதாரணமாக சொல்கிறேன், 500 குடும்பம் இந்த ஜும்மா மசூதிக்கு, 500 குடும்பம் கண்ணியமானவர்களே. இந்த 10 பணக்காரர்கள் சேர்ந்து பேசிக்கொள்வோம். நமது ஜகாத் இருக்கும், அதொரு புறத்தில் இருக்கட்டும், ஜகாத் கொடுக்கத்தான் வேண்டும். ஜகாத்து தொகையை ஒதுக்கி விடுவோம். கண்ணியமானவர்களே, இந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு 5000 ரூபாயுடைய ஒரு 5000 ரூபாயுடைய ஒரு பார்சலை தயாரிக்கும். பார்சலை அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு, மா, சீனி, இதோடு சம்பந்தப்பட்ட ஈசம்பளம், சவுதியிலிருந்து வரும், எப்பொழுது வரும், எங்கு கிடைக்கும், கிடைக்கும் நிச்சயம், குவைத்திலிருந்து வரும், துபாயிலிருந்து வரும், ஏ நம்மிடம் பணம் இல்லையா வாங்கி கொடுப்பதற்கு, அங்கு கிடைக்கின்ற அரை கிலோ கால் கிலோ எத்தனை நாட்களுக்கு போதும், சில ஏழை குடும்பங்கள் எண்ணி வைப்பார்கள் சுப்ராவிலே ஒருவருக்கு ஒரு ஈசம்பளம். ஆனால் நமது வீடு மூன்று வகையான ஈசம்பளங்கள் இருக்கும், கட்டாருடைய ஈசம்பளமும் இருக்கும், அரைப்பழமும் இருக்கும், காய்ந்த ஈசம்பளமும் இருக்கும், கனிமண்ணை அஜ்வா என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த வரக்கத்தான அந்த ஈசம்பளம் இருக்கும். நம்முடைய வசதி இருக்கிறது, ஆனால் நமது நடுத்தரமானவர்களில் அதற்கு ஒரு ஈசம்பள பார்சல் போடும். 5000 ரூபாயுடைய பார்சலை தயாரிக்கும் பொழுது 10 பேர் சேர்ந்தால் ஒருவருக்கு எவ்வளவு முடிகிறது, எவ்வளவு முடிகிறது? 250 ரூபாய். கண்ணியமானவர்களே, இப்படியான அல்லது 500 ரூபாய் முடியும், 10 பேர் சேர்ந்தால், 20 பேர் சேர்ந்தால் 250 ரூபாய். இப்படி ஒரு தயாரிப்பை செய்வோம், அதை மக்கள் ஊடாக செய்யலாமா? செய்வோம். எல்லா வீடுகளுக்கும், எனக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் இல்லாமல், எல்லா வீடுகளுக்கும், எந்த வீட்டிலும் சகர் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் சலிக்க கூடாது, இஃப்தார் செய்வதற்கு உணவில்லாமல் சலிக்க கூடாது. கனிமணல் அப்படி ஒரு ஏற்பாடை இந்த 3 வாரங்களுக்குள் செய்வோம் என்ற ஒரு வைராக்கியத்தை எடுப்போம். இன்னும் இருக்கிற சின்ன தலையங்கங்கள் காலப்போக்கில் பேசப்படும். இதன் உண்மையாக 2 விடயங்கள் தான் ஹுத்பாவுடைய சாராம்சம். இபாதத், அஹ்லாக், இரண்டும் இணைந்ததுதான் இஸ்லாம், இரண்டும் இணைந்ததுதான் நபியுடைய வழிகாட்டல். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை எந்த ஏழை குடும்பமும், எந்த கஷ்டவாதியும், எந்த நெற்கலியங்களும் எதிர்க்கக்கூடியவரும் கண்ணீர் வடிக்காத, ஏங்காத, கவலைப்படாத, ஒரு சந்தோஷமான ரமலானாக, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ரமலானாக மாற்றுவதற்கு அல்லாஹ் நம்மை பயன்படுத்துவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாக்கியவான்களை சேர்த்தருள்வானாக, தலைவனுடைய பாங்களை மனு தருவாயாக, தன்னுடைய பெற்றோருடைய பாங்களை மனு தருவாயாக, புத்தருடைய பாங்களை மனு தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்க அனைவருடைய பாங்களை மனு தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக. நல்ல புனிதமான ஒரு மாதம் முன்னோக்கி வருகிறது அல்லாஹ், நம்மை விருந்தாளியாக வருகிறது அல்லாஹ், அந்த விருந்தாளி நல்ல முறையில் உபசரிக்கக்கூடிய நல்ல முறைகளை சேகரிப்பு செய்வாயாக, அந்த 3 பகுதிகளையும் அடையக்கூடியவர்களாக, ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் எதிர்க்கும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையும் பெற்றக்கூடிய நம்மை சேர்த்தருவாயாக, நம்மை உடலை ஆரோக்கியத்தை தருவாயாக, சக்தியை தருவாயாக, எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, அதற்குரிய கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவாயாக, தலை எல்லோருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, நம்மை நாட்டு நிம்மதியை ஏற்படுத்துவாயாக, சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக, சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக, சுவேசங்களை இனவெளி கலவரங்களை இல்லாமலாக்குவாயாக, யார் யாரெல்லாம் சதை திட்ட வீட்டுக்காரர்களோ அவருடைய சதிகளை அவர்களுக்கு பாதகமாக மாற்றி விடுவாயாக, அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை நீயே பொறுப்படுப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து முன்மாதிரியான மோமிங்களாக வாழ்ந்து முன்மாதிரியான மோமிங்களாக கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹ்ரு தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.